வணக்கம். தினமலர் மாலை 6 மணி செய்திகள். கேரளம் ஆகிறது கேரளா, பெயர் மாற்றத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கேரளாவின் பெயரை கேரளம் என மாற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க கோரி கேரள சட்டப்பேரவையில் கடந்த 2024 ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது மத்திய அமைச்சரவை இன்று ஆலோசனை மேற்கொண்டது. சமீபத்தில் திறக்கப்பட்ட புதிய பிரதமர் அலுவலக கட்டிடத்தில் முதன்முறையாக மத்திய அமைச்சரவை கூடி இது குறித்து விவாதித்தது. முடிவில் மாநிலத்தின் பெயரை கேரளா என்பதிலிருந்து கேரளம் என மாற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. பெயர் மாற்ற மசோதா பார்லிமெண்டில் அறிமுகப்படுத்தப்படும். மசோதா நிறைவேற்றப்பட்டதும் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும். அவரது ஒப்புதலை அடுத்து பெயர் மாற்றம் நடைமுறைக்கு வரும்.
தமிழகம் வரும் கேரள பஸ்களில் தமிழில் பெயர் பலகை, நீலகிரி மக்கள் கோரிக்கை. கேரளாவின் கள்ளிக்கோட்டை மற்றும் வயநாடு மாவட்டம் கல்பட்டா, சுல்தான் பத்தேரி, மானந்தவாடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தமிழகத்திற்கு அரசு பஸ்கள் இயக்கப்படுகின்றன. தமிழக எல்லைப் பகுதியான எருமாடு, சேரம்பாடி, பாட்டவயல், பந்தலூர், தேவாலா, நாடுகாணி வழியாக கூடலூர், ஊட்டி, கோவை, கேரளாவின் மலப்புரம், பாலக்காடு பகுதிகளுக்கு கேரள அரசு பஸ்கள் செல்கின்றன. இந்த பஸ்களில் மலையாளத்தில் மட்டும் பெயர் பலகைகள் வைத்துள்ளனர். கூடலூர், பந்தலூர் பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் வயநாடு, மலப்புரம், பாலக்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு வேலை மற்றும் தொழில் நிமித்தம் சென்று வருகின்றனர். அவர்களுக்கு மலையாளம் தெரியாததால் பஸ்ஸை அடையாளம் கண்டு ஏறுவதில் சிரமம் ஏற்படுகிறது. எனவே தமிழக எல்லைக்குள் வரும் கேரள பஸ்களில் தமிழ் மொழியிலும் ஊர் பெயர் இடம்பெற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிரியர் தகுதி தேர்வில் MBC பிரிவினருக்கும் சிறப்பு மதிப்பெண் சலுகை, ராமதாஸ் வலியுறுத்தல். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கை. பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்காக சிறப்பு தகுதி தேர்வு நடத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் உள்ள தேர்ச்சி மதிப்பெண் நடைமுறை ஆசிரியர்களிடையே பாகுபாட்டை ஏற்படுத்துவதாக உள்ளது. 2003-2004 வெளியிடப்பட்ட அரசாணைகள் மூலம் சத்துணவு அமைப்பாளர்கள் ஆசிரியர்களாக பணியேற்பு செய்யப்பட்ட போது அனைவருக்கும் பொதுவான ஒரே குறைந்தபட்ச மதிப்பெண் மட்டுமே தேர்ச்சியாக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கு 40% மதிப்பெண்களும், இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 50% மதிப்பெண்களும் சிறப்பு தளர்வாக அறிவிக்கப்பட்டுள்ளது. MBC பிரிவினருக்கு சிறப்பு மதிப்பெண் சலுகை அறிவிக்கப்படவில்லை. இது தகுதி தேர்வுதான். பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் 40% மதிப்பெண்களை பொதுவானதாக நிர்ணயிக்க வேண்டும், அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு சலுகை மதிப்பெண்களை குறைத்து தனியாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.
போலி ஆவணம் மூலம் ஆசிரியர் மீது பாலியல் புகார், ஆசிரியைகள் மற்றும் கல்வி அதிகாரிகளுக்கு சிறை தண்டனை விதிப்பு. தேனி மாவட்டம் நரியூத்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கணித பட்டதாரி ஆசிரியர் கோகிலபாண்டியன் மீது சில ஆசிரியைகள் 2016 பாலியல் புகார் அளித்தனர். இதனால் கோகிலபாண்டியன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் ஹைகோர்ட் உத்தரவின்படி விசாகா கமிட்டி அமைக்கப்பட்டு விசாரணை நடந்தது. அதில் ஆசிரியைகள் வனிதா, ராமலட்சுமி ஆகியோர் பொய்ப்புகார் அளித்தது தெரிய வந்தது. இதையடுத்து கோகிலபாண்டியன் மீதான சஸ்பெண்ட் உத்தரவு நீக்கப்பட்டது. இந்நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆண்டிப்பட்டி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கோகிலபாண்டியன் வழக்கு தொடர்ந்தார். விசாரணை முடிந்து நடுவர் ஃபாசில் முகமது என்று தீர்ப்பளித்தார். பொய்ப்புகார் கூறிய ஆசிரியைகள் வனிதா, ராமலட்சுமி மற்றும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த DEO மொக்கதுரை ஆகியோருக்கு 3.5 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மற்றொரு மாவட்ட கல்வி அலுவலர் கணேஷுக்கு 1.5 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. DEOவின் PA முனியாண்டி, வட்டார கல்வி அலுவலர்கள் ஸ்ரீதேவி, ஹெலன் மெட்டில்டா ஆகியோருக்கு 6 சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. என்ன ஆனாலும் தனிக்கட்சி தொடங்க மாட்டேன், OPS திட்டவட்டம். முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதாவின் பிறந்தநாள் நிகழ்ச்சி தேனியில் நடந்தது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தனது அரசியல் நிலைப்பாடு குறித்து பேட்டியளித்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எனக்கு முதல்வராவதில் விருப்பம் இல்லை. என்னை கட்டாயப்படுத்தி முதல்வராக்கினர், பின்னர் அவமானப்படுத்தி பதவியிலிருந்து வெளியேற்றிவிட்டனர். எதிர்கட்சியில் இருந்தாலும் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் ஆட்சி முடிந்ததும் அனைவருக்கும் வாழ்த்து சொல்வது எனது மரபு. அந்த அடிப்படையில் திமுக ஆட்சிக்கு வாழ்த்து தெரிவித்தேன். ஆனால் திமுகவுக்கு நான் ஆதரவு தெரிவிப்பது போல கருத்து பரவிவிட்டது. என்னை பசுத்தோல் போர்த்திய புலி என்று தினகரன் கூறியுள்ளார். அரசியல் நாகரிகம் பண்பாடு கருதி நான் கடின வார்த்தைகளை பயன்படுத்துவது இல்லை. அவரை விட மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி நான் கருத்து கூற முடியும். என்னை இந்தளவுக்கு அரசியலில் தனிமைப்படும் வகையில் என்ன தவறு செய்தேன்? அந்த உண்மையை சொல்லுங்கள், நான் அரசியலை விட்டு விலகி விடுகிறேன். கட்சிக்கும் ஜெயலலிதாவுக்கும் நான் எந்த துரோகமும் செய்யவில்லை. எந்த சூழ்நிலையிலும் தனி கட்சி தொடங்க மாட்டேன் என்று ஓபிஎஸ் கூறினார்.
பழைய சட்டக்கல்லூரி கட்டிடத்தில் கூடுதல் கோர்ட்டுகள் வரும் 2 முதல் செயல்படும் என அறிவிப்பு. சென்னை ஹைகோர்ட் வளாகத்தில் பழைய சட்டக்கல்லூரி இயங்கி வந்த பழைய கட்டிடம் பல கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்டது. இந்த பாரம்பரிய கட்டிடம் சென்னை ஹைகோர்ட்டின் கூடுதல் வளாகமாக கடந்த ஆண்டு திறக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த கூடுதல் வளாகத்தில் சிவில் கோர்ட்டுகள் இயங்க ஹைகோர்ட் நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பழைய சிவில் குற்றவியல் மற்றும் ரிட் வழக்குகளின் இறுதி விசாரணையை இந்த கோர்ட்டுகளில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி கூடுதல் வளாகத்தில் உள்ள கோர்ட்டுகளில் வரும் 2 முதல் விசாரணை தொடங்கும் என்று ஹைகோர்ட் பதிவாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது.
குமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவு ஸ்டாலின் திறந்து வைத்தார். முதல்வர் ஸ்டாலின் 2 பயணமாக இன்று கன்னியாகுமரி வந்துள்ளார். கன்னியாகுமரியில் ரூபாய் 1.45 கோடி மதிப்பில் திருவள்ளுவர் சிலையின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நினைவு வளைவு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வெள்ளி விழா நினைவு வளைவை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி பெருமாள்புரத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமுக்கு சென்று ஆய்வு செய்தார். அங்கு வசிக்கும் இலங்கை தமிழர் கோரிக்கைகளை ஸ்டாலின் கேட்டறிந்தார். முதல்வர் வருகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கருணைத் தொகை, 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை அறிவித்தார் இபிஎஸ். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் ஏற்கனவே 2 கட்ட வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் இன்று 3ஆம் கட்ட வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வெளியிட்டார். இதுகுறித்து அதிமுக வெளியிட்ட செய்திக்குறிப்பு, ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம் போல ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகளும் உயர்த்தப்பட்டுவிட்டது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்துவிட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணைத் தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும், பிளஸ் 2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்தவர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படும் என அதிமுக தெரிவித்துள்ளது.
குண்டு பாய்ந்த போதும் பயங்கரவாதிகளை காட்டிக் கொடுத்த ராணுவ நாய். ஜம்மு காஷ்மீரில் குண்டடிப்பட்ட போதும் பின்வாங்காத ராணுவ நாய் பயங்கரவாதிகளை சுட்டுக் கொள்ள உதவியது இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது. கிஷ்ட்வார் மாவட்டத்தின் சத்ரு பகுதியில் பயங்கரவாதிகளை தேடும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டனர். அப்போது ராணுவத்தின் பாரா பிரிவைச் சேர்ந்த ஜெர்மன் ஷெஃபர்ட் இனத்தைச் சேர்ந்த டைசன் எனும் நாயை பாதுகாப்பு படையினர் அழைத்துச் சென்றனர். அங்கு மறைந்திருந்த பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் டைசனின் காலில் தோட்டா பாய்ந்து படுகாயமடைந்தது. இருப்பினும் பின்வாங்காத டைசன் தொடர்ந்து முன்னோக்கி சென்று பயங்கரவாதிகள் இருப்பிடத்தை காண்பித்தது.
2 இலை சின்னம் தொடர்பான வழக்கு தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்தும் இரட்டை இலை சின்னத்திற்கு தடை கோரியும் புகழேந்தி தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எஸ்ஐஆர் பணிகள் காரணமாக அதிமுக கட்சி விவகாரம் குறித்த மனுக்கள் மீது முடிவெடுக்க இயலவில்லை என்றும் இதுபோன்ற மேலும் 6 மனுக்கள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த புகழேந்தி தரப்பு வழக்கறிஞர் எஸ்ஐஆர் பணிகள் கடந்த சில மாதங்களாக தான் நடைபெறுகிறது என்றும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு புகார் கொடுத்தும் தலைமை தேர்தல் ஆணையர் திட்டமிட்டே காலதாமதம் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். அதனைத் தொடர்ந்து தேர்தல் வருவதற்கு முன்பே ஏன் முடிவெடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்றம் 4 வாரத்தில் நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை மே 5 தேதிக்கு ஒத்திவைத்தது.
சமூகத்தை ஒன்றிணைக்க பொது சிவில் சட்டம் அவசியம், மோகன் பாகவத் வலியுறுத்தல். RSS 100வது ஆண்டின் நிறைவை குறிக்கும் வகையில் முன்னாள் ராணுவ வீரர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி உத்தரகாண்டின் தெஹ்ராதூன் நகரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு RSS தலைவர் மோகன் பாகவத் பேசினார். அவர் கூறியது, சமூகத்தை ஒன்றிணைப்பதற்கு நாடு தழுவிய அளவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது இன்றியமையாதது. பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்டால் அது மிகவும் நல்லது. நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டால் நல்லது. உத்தரகாண்டில் எவ்வாறு பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்டதோ அதே வழியில் நாடு முழுவதற்கும் அது செயல்படுத்தப்பட வேண்டும். நாடு சுதந்திரமாக இருந்தாலும் சுதந்திரத்தை பாதுகாக்க பாதுகாப்பு படைகள் எப்போதும் தேவை. RSS எந்த வெளிப்புற வளங்களும் இல்லாமல் நிறுவப்பட்டது. 2 முறை கடுமையான தடைகளை எதிர்கொண்ட போதிலும் அது சமூகம் அளித்த தன்னம்பிக்கையின் பலத்தில் தொடர்ந்து முன்னேறி வருகிறது என்று அவர் கூறினார். தொகுதி பங்கீடு. திமுகவுடன் பேச்சு நடத்த குழு அமைத்தது CBI. சட்டசபை தேர்தலையொட்டி திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திமுக தலைமையோடு தொகுதி பகிர்வு பேச்சுவார்த்தை நடத்த மு வீரபாண்டியன், இரா முத்தரசன், கே சுப்பராயன், கோ பழனிசாமி ஆகிய 4 உறுப்பினர்கள் கொண்ட பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு வரும் 27ஆம் தேதி முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்கும் என வீரபாண்டியன் கூறியுள்ளார். ஏற்கனவே மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து முதல்கட்ட சந்திப்பை முடித்துவிட்டன என்பது குறிப்பிடத்தக்கது.
வணக்கம். தினமலர் மதியம் 1 மணி செய்திகள். சட்டப்பேரவை தேர்தல் பாதுகாப்பு பணி CAPF படைகள் மார்ச் 10ஆம் தேதி தமிழகம் வருகின்றனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. துணை தேர்தல் ஆணையர்கள் தேர்தல் ஏற்பாடுகள் ஆய்வு செய்து டெல்லி திரும்பியுள்ளனர். அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தேர்தல் தேதி எப்போது அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் எகிரியுள்ளது. இந்த சூழலில் தமிழக தேர்தல் பணிக்காக CAPF அமைப்பின் 50 படைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் ஒதுக்கியுள்ளது. இந்த படைகள் மார்ச் 10ஆம் தேதி தமிழகம் வர உள்ளன. மார்ச் முதல் வாரத்தில் தொகுதிகள் பட்டியலை வெளியிட திமுக திட்டம். தமிழக சட்டசபை தேர்தல் April மாதம் நடைபெறவுள்ளது. இதையடுத்து அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டை 22ஆம் தேதி திமுக தொடங்கியது. முதல் நாளில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. 2வது நாளான நேற்று திமுக குழுவுடன் மதிமுக தேர்தல் குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. மதிமுக 6 தொகுதிகள் கேட்டதாகவும் கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைந்துள்ளதால் 4 இடங்கள் வரை ஒதுக்குவதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. 26ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக குழு பேச்சு நடத்த உள்ளது. தொடர்ந்து 27ல் இந்திய கம்யூனிஸ்ட், 28ல் VCK உள்ளிட்ட கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அனைத்து கட்சிகளுடனும் விரைவில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து மார்ச் முதல் வாரத்தில் தொகுதிகள் பட்டியலை வெளியிட திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது.
தனி சின்னத்தில் போட்டி திமுகவிடம் உறுதியாக தெரிவித்த மதிமுக. தனி சின்னத்தில்தான் போட்டி என்பதில் மதிமுக உறுதியாக இருக்கும் நிலையில் மாநிலங்களவை சீட்டு குறித்தும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுன் ராஜ் தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு குறித்த முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்றது. திமுகவின் பேச்சுவார்த்தை குழுவுடன் மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுன் ராஜ் தலைமையிலான 4 பேர் கொண்ட குழுவினர் ஆலோசனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அர்ஜுன் ராஜ், திமுக உடனான சந்திப்பு மிகவும் சுமூகமாக முடிந்ததாகவும், தேர்தலின் போது மதிமுக தனது சொந்த சின்னத்தில்தான் போட்டியிடும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து மாநிலங்களவை சீட்டு குறித்து திமுகவிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும், தற்போது தொகுதி பட்டியல் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும், ஓரிரு நாட்களில் மீண்டும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் தெரிவித்தார்.
திமுகவை வீழ்த்த கடவுள் முன் பெண்கள் சத்தியம் செய்துவிட்டார்கள், பாஜக கருத்து. தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் பிரசாத் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, தமிழகத்தில் உலகம் பார்த்திராத ஊழல் அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. ஊழல் அமைச்சர் நேருவை முதல்வர் ஸ்டாலின் பாதுகாக்கிறார். வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் அறநிலையத்துறையின் கோயில் கும்பாபிஷேகங்களிலும் திமுக அரசு ஊழல் முத்திரை பதித்துவிட்டது. 4332 கோயில்களில் மக்கள் பணத்தில் இந்து சமுதாய மக்கள் அளித்த ஆன்மீக நன்கொடையில் கும்பாபிஷேகம் நடத்திய அரசு வெட்கப்படாமல் ஊழலும் செய்துவிட்டு பெருமையும் பட்டுக்கொள்கிறது. திருப்பரங்குன்றம் கோயிலில் புனித கார்த்திகை தீபத்தை ஏற்ற விடாமல் தடுத்து மகா பாதக செயலை செய்த திமுக அரசு தமிழகத்தில் ஆளும் தகுதியை இழந்துவிட்டது. 5000 ரூபாய் கொடுத்துவிட்டு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கலாம் என்ற திமுகவின் திட்டத்தை தமிழக பெண்கள் முறியடிப்பார்கள். ஓட்டுக்கு 100,000 வீட்டுக்கு 500,000 ரூபாய் கொடுத்தாலும் வாக்களிக்க மாட்டோம் என்று தமிழக பெண்கள் உறுதியுடன் திமுகவை வீழ்த்த கடவுளின் முன் சத்தியம் செய்து விட்டார்கள் என்று அவர் கூறியுள்ளார்.
கிட்னி விற்பனை முறைகேடு வழக்கில் இறுதி அறிக்கை சமர்ப்பித்த SIT. நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை தொழிலாளர்களை புரோக்கர்கள் மூளைச்சலவை செய்து சட்டவிரோதமாக சிறுநீரகத்தை தானம் பெற்றனர். இதற்காக போலி ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டன. தொழிலாளர்களை 5 முதல் 10 லட்சம் ரூபாய்க்கு சிறுநீரகங்களை விற்க வற்புறுத்தினர். திருச்சி பெரம்பலூரில் 2 தனியார் மருத்துவமனைகள் இதில் ஈடுபட்டன. ஆளுங்கட்சி பிரமுகருக்கு சொந்தமான மருத்துவமனை என்பதால் தமிழக அரசு முறையாக விசாரிக்க வாய்ப்பு இல்லை. வழக்கை CBIக்கு மாற்ற வேண்டுமென பரமக்குடி சதீஸ்வரன் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் குறிப்பிட்டிருந்தார். கடந்த ஆண்டு August 25 விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், G அருள்முருகன் அமர்வு உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் கூடுதல் தலைமை பதிவாளரின் முயற்சியால் அப்போதைய தென்மண்டல IG பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது. விசாரணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நேரடியாக கண்காணிக்கும் எனவும் தெரிவித்தது. இதன் பின்னர் இவ்வழக்கில் பலரை SIT அமைப்பு கைது செய்தது. இதற்கிடையில் கூடுதல் DGP பதவி உயர்வு பெற்று ஆவடி கமிஷனராக பிரேம் ஆனந்த் சின்ஹா நியமிக்கப்பட்டார். இதனால் இவ்வழக்கு விசாரணை முடங்கும் அபாயம் இருந்தது. இந்நிலையில் நேற்று நீதிபதிகள் G ஜெயச்சந்திரன், KK ராமகிருஷ்ணன் அமர்வு முன் இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது. SIT தரப்பில் இறுதி விசாரணை அறிக்கை சீலிடப்பட்ட கவரில் நீதிபதிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. கிட்னி முறைகேடு தொடர்பாக பள்ளிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 12 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணை அறிக்கை குமாரபாளையம் JM நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர்.
ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாள், பிரதமர் மோடி புகழாரம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கை, ஜெயலலிதா பிறந்த நாளில் அவரை நினைவு கூறுகிறேன். மனம் கவர்ந்த தலைவர் மற்றும் தலைசிறந்த நிர்வாகியாக எண்ணற்ற மக்களின் இதயங்களிலும் மனங்களிலும் அவர் இடம் பிடித்துள்ளார். அவரது வாழ்க்கை பயணம் மன உறுதி மற்றும் தீர்மானத்துடன் இருந்தது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் குறித்த வலுவான நோக்கத்துடனும் சமூக நீதி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய நலத்திட்டங்களாலும் இயக்கப்பட்ட நிர்வாகத்தில் சிறந்த ஆட்சியாளராக திகழ்ந்தார். கருணை, உறுதி என்ற 2 பண்புகளையும் அவர் கொண்டிருந்தார். அவருடனான எனது கலந்துரையாடல்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் நினைவு கூறுகிறேன் என்று மோடி கூறியுள்ளார்.
ATM வழியே ரேஷன் பொருட்கள் விரைவில் நாடு முழுதும் அமல். ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் எடை குறைவு, காருதாரர்கள் வாங்காத பொருட்களை கடை ஊழியர்கள் எடுத்துக்கொள்வது உள்ளிட்ட முறைகேடுகள் நடக்கின்றன. இவற்றை தடுக்க டிஜிட்டல் முறையில் உணவுப் பொருட்களை வாங்கும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தவுள்ளது. முதற்கட்டமாக இத்திட்டம் குஜராத் மாநிலத்தில் சில மாவட்டங்களில் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரசு தரப்பில் வழங்கப்படும் உணவுப் பொருட்களுக்கான கூப்பன் சம்பந்தப்பட்ட நபர்களின் மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்படும். அவர் ரேஷன் கடைக்கு சென்று தனது மொபைல் போனுக்கு வந்த கூப்பனை பயன்படுத்தி பொருட்களை வாங்கலாம். இது தவிர மக்கள் 24 மணி நேரமும் பொருட்கள் வாங்க வசதியாக ATM இயந்திரம் போல் அன்னபூர்ணா என்ற இயந்திரம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரத்தில் ரேஷன் பொருட்கள் பாக்கெட்டில் வைக்கப்படும். இயந்திரத்தில் கருவிழி, விரல் ரேகை போன்றவற்றை பதிவு செய்து பொருட்களை எடுக்க அனுமதிக்கப்படும். இயந்திரத்தில் QR கோடு குறியீடு இருக்கும். அதை பயன்படுத்தியும் பொருட்களை வாங்க முடியும். இந்த இயந்திரத்தில் 35 வினாடிகளில் 25 கிலோ பொருட்களை பெற முடியும். இத்திட்டம் விரைவில் நாடு முழுவதும் நடைமுறைக்கு வரவுள்ளது.
நெல்லை அருகே வாலிபரை கடித்து குதறிய சிறுத்தை. நெல்லை மாவட்டம் காரையாறு வனப்பகுதியில் உள்ள அகத்தியர் காணி குடியிருப்பில் வசிப்பவர் கௌதம், வயது 33. இவர் தனது மனைவி மற்றும் 3 வயது குழந்தையுடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். அதிகாலையில் வீட்டுக்கு வெளியே கட்டப்பட்டிருந்த நாய் இடைவிடாது குலைத்ததால் கதவை திறந்து வெளியே வந்தார். அப்போது வீட்டின் அருகே பதுங்கியிருந்த சிறுத்தை கௌதம் மீது பாய்ந்தது. அவரது கையை கடித்து குதறியது. அவர் அலறினார். சத்தம் கேட்டு அவரது மனைவி விஜிதா ஓடி வந்தார். கணவனை சிறுத்தை தாக்குவதைக் கண்டு கூச்சல் போட்டார். இருவரும் தொடர்ச்சியாக அலறியதால் சிறுத்தை அங்கிருந்து வனப்பகுதிக்குள் ஓடிவிட்டது. காயமடைந்த கௌதம் அம்பை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். வீடு புகுந்து வாலிபரை சிறுத்தை தாக்கிய சம்பவத்தால் அந்த பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். தனியார் பஸ் கட்டணம் உயர்வு விவகாரம், குழுவின் அறிக்கை அரசிடம் சமர்ப்பிப்பு. டீசல் விலைக்கேற்ப கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பஸ் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்துவது குறித்து 4 மாதங்களுக்குள் தகுந்த முடிவெடுத்து அரசு அறிவிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து அரசுக்கு அறிக்கை அளிக்க போக்குவரத்து கழக அதிகாரிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது. இக்குழு அனைத்து தரப்பினரிடமும் கருத்து கேட்டு கடந்த மாதம் அறிக்கை அளித்துள்ளது. ஆனால் தமிழக அரசு இன்னும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை. இதுகுறித்து தனியார் பஸ் உரிமையாளர்கள் சிலர் கூறியதாவது, தமிழகத்தில் 2018 பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்ட போது 1 லிட்டர் டீசல் 63 ரூபாய், தற்போது 92 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. உதிரி பொருட்களின் விலை 40% வரை உயர்ந்துள்ளது. தனியார் பஸ்களில் 60% வழித்தடங்களில் நஷ்டத்தில் பஸ்களை இயக்கி வருகிறோம். நீதிமன்றம் உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை தமிழக அரசு இன்னும் இறுதி செய்யாமல் இருப்பது கவலை அளிக்கிறது என அவர்கள் கூறினர். இதுகுறித்து போக்குவரத்து ஆணையரக அதிகாரிகள் கூறியதாவது, நீதிமன்ற உத்தரவின்படி அரசு போக்குவரத்து கழகங்கள், பஸ் உரிமையாளர்கள், பயணியர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. பொதுமக்களிடம் மட்டும் 1000-க்கும் மேற்பட்டோரிடம் கருத்து கேட்கப்பட்டது. அவற்றின் அடிப்படையில் தமிழக அரசிடம் அறிக்கை அளித்துள்ளோம். அரசு போக்குவரத்து கழகங்கள் தரப்பிலும் தனியார் பஸ் உரிமையாளர்கள் தரப்பிலும் கட்டணத்தை கணிசமாக உயர்த்த வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் பிரிவில் பெரும்பாலானோர் கட்டணத்தை உயர்த்த வேண்டாம் என தெரிவித்துள்ளனர். தமிழக அரசுதான் இறுதி முடிவை அறிவிக்கும் என அவர்கள் கூறினர்.
சீனியர் தேசிய கபடி சாம்பியன்ஷிப் நாளை முதல் தொடக்கம். குஜராத் மாநிலம் வதோதராவில் உள்ள சாமா உள்விளையாட்டு அரங்கில் 72வது சீனியர் தேசிய ஆடவர் கபடி சாம்பியன்ஷிப் போட்டிகள் இன்று தொடங்கி பிப்ரவரி 27 வரை நடைபெறவுள்ளன. நாடு முழுவதிலுமிருந்து 31 அணிகள் இத்தொடரில் பங்கேற்கின்றன. சமீபத்தில் முடிவடைந்த ப்ரோ கபடி லீக் சீசன் 12 சிறப்பாக விளையாடிய முன்னணி வீரர்கள் பலர் இத்தொடரில் களமிறங்குகிறார்கள். கடந்த முறை சாம்பியன் பட்டம் வென்ற சர்வீசஸ் அணி இந்த முறையும் தேவாங், தலால், நவீன்குமார், பாரத் ஹூடா போன்ற நட்சத்திர வீரர்களுடன் பட்டத்தை தக்கவைக்க போராடும். இவர்களுக்கு ரயில்வே, ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா அணிகள் கடும் சவாலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் சிறப்பாக செயல்படும் வீரர்கள் இந்திய தேசிய கபடி அணிக்கும் தேசிய பயிற்சி முகாம்களுக்கும் தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதால் இளம் வீரர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணி சிக்ஸர் மழை. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 8 சுற்றுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. மும்பை வான்கடை மைதானத்தில் இன்று நடைபெற்ற போட்டியில் குரூப் 1 இடம்பிடித்துள்ள வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாவே அணிகள் மோதின. டாஸ் வென்ற ஜிம்பாவே பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன்கள் குவித்தது. ஹெட்மயர் 85 ரன்களும் ரோமான் போவெல் 59 ரன்களும் விளாசினர். பின்னர் 255 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஜிம்பாவி அணி களமிறங்கியது. வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 147 ரன்களில் சுருண்டது. ஜிம்பாவே கடைசி விக்கெட்டுக்கு 44 ரன்கள் சேர்த்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் வெஸ்ட் இண்டீஸ் 107 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பிராட் ஈவன்ஸ் 21 பந்தில் 43 ரன்கள் விளாசினார். டியோன் மயர்ஸ் 28 ரன்கள் சேர்த்தார். சிகந்தர் ராசா 27 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். வெஸ்ட் இண்டீஸ் அணி சார்பில் குடகேஷ் மொய்தி 4 விக்கெட்டுகளும் அகில் ஹொசைன் 3 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். குளிர்கால ஒலிம்பிக் நிறைவு. இத்தாலியின் மிலன் கார்டினா நகரில் குளிர்கால ஒலிம்பிக் 25வது சீசன் நடந்தது. மொத்தம் 17 நாட்கள் நடந்த இப்போட்டி நேற்று முன்தினம் நிறைவு பெற்றது. வெரோனாவில் நடந்த நிறைவு விழா நிகழ்ச்சியில் இத்தாலி பிரதமர் மெலோனி, சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் கிறிஸ்டி கோவன்ட்ரி, இத்தாலி ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் லூசியானோ உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 2.5 மணி நேரம் நடந்த நிறைவு விழாவில் 1500-க்கும் மேற்பட்ட இத்தாலி நடனக் கலைஞர்களின் ஆடல் பாடல் சாகச நிகழ்ச்சிகள் அரங்கேறின. ஒலிம்பிக் கொடி பாரம்பரிய முறைப்படி IOCயிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனை அடுத்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டியை நடத்தும் பிரான்ஸ் ஒலிம்பிக் கமிட்டியிடம் IOC வழங்கியது.
கால்பந்து. சென்னை ஏமாற்றம். ISL கால்பந்து லீக் போட்டியில் ஏமாற்றிய சென்னை அணி 0-2 என மோகன் பகான் அணியிடம் தோல்வியடைந்தது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து 12வது சீசன் நடக்கிறது. நேற்று கொல்கத்தாவில் நடந்த லீக் போட்டியில் மோகன் பகான் சென்னை அணிகள் மோதின. ஸ்டாப்பேஜ் நேரத்தில் ஜேமி மெக்லாரன் ஒரு கோல் அடிக்க முதல் பாதி முடிவில் மோகன் பகான் அணி 1-0 என முன்னிலையில் இருந்தது. 2வது பாதியிலும் ஆதிக்கம் செலுத்திய மோகன் பகான் அணிக்கு 65வது நிமிடத்தில் டிமிட்ரி பெட்ரோடாஸ் ஒரு கோல் அடித்தார். கடைசி நிமிடம் வரை போராடிய சென்னை அணியினரால் ஒரு கோல் கூட அடிக்க முடியவில்லை. ஆட்ட நேர முடிவில் மோகன் பகான் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் தொடர்ச்சியாக 2வது வெற்றியை பதிவு செய்தது.
ஜார்க்கண்டில் ஏர் ஆம்புலன்ஸ் விபத்து. ஜார்க்கண்டின் ராஞ்சியிலிருந்து டெல்லி புறப்பட்ட ஏர் ஆம்புலன்ஸ் விமான விபத்தில் சிக்கியது. அதில் சென்ற நோயாளி ஒருவர் உட்பட 7 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி விமான நிலையத்திலிருந்து நேற்று இரவு 7:10 ரெட்பர்ட் ஏர்வேஸுக்கு சொந்தமான ஏர் ஆம்புலன்ஸ் புறப்பட்டது. தீக்காயமடைந்த 41 சஞ்சய் குமார் என்பவரை ஏற்றிக்கொண்டு டெல்லிக்கு புறப்பட்ட அந்த ஏர் ஆம்புலன்ஸில் டாக்டர் உதவியாளர்கள் விமான ஊழியர்கள் உட்பட 7 பயணித்தனர். புறப்பட்ட 20 சத்ரா மாவட்டம் சமாரியா அருகே சென்ற போது திடீரென அந்த ஏர் ஆம்புலன்ஸின் விமான போக்குவரத்து அறையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் ஏர் ஆம்புலன்ஸ் விபத்தில் சிக்கியதாக அஞ்சப்படுகிறது. அதில் சென்ற 7 கதி என்னவானது என தெரியவில்லை. விமானத்தை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக ராஞ்சி விமான நிலைய இயக்குநர் வினோத்குமார் தெரிவித்தார். காற்றழுத்த தாழ்வு வலுவிழந்தது. மேற்கு மாவட்டங்களில் மழை. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து வருகிறது. எனினும் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன் அறிக்கை, நேற்று முன்தினம் நிலவரப்படி தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவியது. இது மேலும் வலுவிழக்க வாய்ப்புள்ளது. தெற்கு கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிற பகுதிகளில் வறண்ட வானிலை காணப்படும். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என அதில் கூறப்பட்டுள்ளது. ஆந்திராவில் கலப்படப்பால் குடித்த 4 பரிதாப பலி. ஆந்திராவில் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தின் ராஜமகேந்திரவரம் பகுதியில் நேற்று முன்தினம் 2 அடுத்தடுத்து உயிரிழந்தனர். அவர்களின் இரத்த மாதிரிகளை பரிசோதித்ததில் கலப்படப்பால் உட்கொண்டதால் சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு அவர்கள் இறந்தது தெரியவந்தது. இதற்கிடையே மேலும் இருவர் நேற்று உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் உள்ளூர் விற்பனையாளர் ஒருவர் அப்பகுதியில் கலப்படப்பாலை விநியோகித்தது தெரியவந்தது. இதையடுத்து பால் விற்பனையாளரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். முதல்கட்ட விசாரணையில் அப்பகுதியில் உள்ள 40 கால்நடைகள் மற்றும் உள்ளூர் விவசாயிகளிடமிருந்து பாலை கொள்முதல் செய்து வீடுகளுக்கு அவர் விற்பனை செய்ததை போலீசார் கண்டறிந்தனர். இதுகுறித்து ராஜமகேந்திரவரம் DSP ஸ்ரீகாந்த் கூறுகையில், கலப்படப்பால் உட்கொண்ட சிலருக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. அப்பகுதியில் உள்ள 106 வீடுகளுக்கு பால் விநியோகித்த நிலையில் 75 பேரிடம் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அப்பகுதியில் உள்ள பால் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்குட்படுத்தியுள்ளனர். ஆய்வு முடிவுகளின்படி நடவடிக்கை மேற்கொள்வோம் என்றார். இதற்கிடையே மாவட்ட அதிகாரிகளுடன் முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அப்போது அவர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ பரிசோதனை நடத்துவதுடன் தொடர்ந்து ஆய்வு நடத்தி கண்காணிக்கும்படி அதிகாரிகள்